கௌரவமான மக்கள்,
சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, கடத்தொழில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு மற்றும் விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சு டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தொடர்பான வாத விவாதத்திலே கலந்து கொள்வதற்கு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மீனவர்களுக்கு இருக்கின்ற மிக பிரதானமான பிரச்சினை காலநிலை அல்லது காலநிலை மாற்றம் தொடர்பான பிரச்சினை. குறிப்பாக நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம், வடகிழக்கு பருவ பேச்சு காற்றினால் மழையினால் இப்போது பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே கடந்த ஆண்டும் இவ்வாறான பாதிப்புகள் அந்த பிரதேசத்திலே நடைபெற்றது. இந்த சந்தர்ப்பத்திலே இதே ஒரு நாளில் அம்பாறை மாவட்டம் காரதீவு மாவடிப்பள்ளி பிரதேசத்திலே இந்த ஊரிலே இருந்து தங்களது வீடுகளுக்கு சென்ற 6 மதரசா மாணவர்கள் உயிரிழந்தார்கள். அவர்களோடு சேர்த்து அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த 3 பிரதேசவாசிகளும் உயிரிழந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு அவர்களுடைய மறுமை வாழ்வுக்காக பிரார்த்தித்து அவர்களுடைய குடும்பங்களுக்கும் எனது அஞ்சலியை நான் இந்த சந்தர்ப்பத்திலே செலுத்தியவனாக. எங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய தனித்துவமான பொருளாதார வலயமாக கிட்டத்தட்ட 517 சதுர கிலோமீட்டர்கள் காணப்படுகின்றன. அந்த அடிப்படையிலே அவற்றில் உள்நாட்டு நீர்வள வளங்களாக 4,890 சதுர கிலோமீட்டர்கள் காணப்படுகின்றன. மொத்தமாக இந்த நாட்டில் இருக்கின்ற சனத்தொகையிலே 12.3% இந்த நீர்வளத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இவர்கள் மூலமாக இந்த நாட்டு மக்களுக்கு அவசியமான மக்களின் புரத தேவையாக இருக்கின்ற இந்த புரதத்தினை மீனாக அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்பம் அதாவது பிடிக்கப்படுகின்ற மீன்களை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகள் தொடர்பான விடயம், அதுபோன்று நுகர்வோருக்கு நியாயமான விலைக்கு மீன்களை வழங்குவது தொடர்பாக இந்த மீனவர்கள் அவர்களாலான சகல உதவிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக இந்த அரசாங்கம் கடந்த காலத்திலே இந்த மீனவர்கள் சம்பந்தமாக எந்த விதமான கவனிப்புகளையும் மேற்கொள்ளவில்லை. இருந்தாலும் தற்போதைய அரசாங்கம் அவர்களுக்காக பல்வேறுபட்ட உதவிகளை செய்து கொண்டிருப்பது என்பதை யாரும் நாங்கள் மறப்பதற்கு இல்லை, மறுப்பதற்கும் இல்லை. இந்த அடிப்படையிலே 2026 வரவு செலவு திட்டத்திலே எங்களுக்கு தெரியும், குறிப்பாக வாழைச்சேனி மீன்பிடி துறைமுகம் அதற்காக பெருமளவு நிதி கிட்டத்தட்ட 350 மில்லியன் ரூபாய்கள் 2026 வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும், அந்த வாழைச்சேனை துறைமுகத்துக்கு கடந்த காலத்தில் இருந்த ஆட்சியாளர்கள், அந்த ஆட்சியாளர்களோடு சேர்ந்து பயணித்தவர்கள், அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற அரசியல்வாதிகளினால் எந்தவிதமான உதவிகளும் செய்யப்படவில்லை. ஆகவே கிட்டத்தட்ட 35 வருடங்கள் அந்த வாழைச்சேனை துறைமுகம் கவனிப்பாரற்று காணப்பட்டது. ஆனால் இன்று எங்களுடைய அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த 350 மில்லியன் ரூபாய்களுக்கு இவர்கள் உரிமை கோருகிறார்கள். உண்மையிலே இவர்கள் கடந்த காலங்களிலே ஜனாதிபதி தேர்தலின் போது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு மேடைகளிலே பலவாறு பேசியவர்கள் இன்று உரிமை கோருகின்றார்கள் என்றால் அந்த விடயத்தை நாங்கள் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. இவர்கள் அரசியல் லாபம் தேடுகின்றார்களா என்ற விடயம் அங்கே காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, தற்போதைய காலநிலை காரணமாக வடகிழக்கு பருவ பேச்சு காற்றின் மூலமாக அதிக அளவு மழை பெறுகின்ற இடமாக எங்களுடைய வடகிழக்கு பிரதேசங்கள் காணப்படுகின்றன. அக்டோபர் மாதம் தொடக்கம் ஜனவரி மாதங்களிலே இந்த பாதிப்பு ஏற்படுவது வளமையான ஒரு விடயமாக காணப்படுகிறது. அந்த அடிப்படையிலே எங்களது வடகிழக்கில் இருக்கின்ற குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தினுடைய கரையோர பிரதேசத்தில் இருக்கின்ற நெல் வயல்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று நீலாவணை, மருதமுனை, பாண்டிருப்பு, கல்முனை, சாய்ந்தமரது, காரதீவு, நிந்தவூர், பாலமுனை, ஒலிவில், அக்கரைப்பற்று, அட்டாளச்சேனை, திருக்கோயில், தம்பிலிவில், தம்பட்டை, பொத்துவில் போன்ற பிரதேசங்கள், சாகாமம் போன்ற பிரதேசங்கள், சம்மாந்துறை போன்ற பிரதேசங்களிலே பல்வேறு இழப்புகள் தற்போது ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக சாய்ந்தமரத்தில் இருக்கின்ற சுனாமி வீட்டு திட்டம் ஏகட் ப்ரொஜெக்ட் மூலமாக அளிக்கப்பட்ட வீடுகள் நீரிலே அமிழ்ந்து காணப்படுகிறது. அதனை இப்போது அங்கு வாழ்ந்த மக்கள் வேறு இடங்களுக்கு குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அக்கரைப்பற்று போன்ற பிரதேசங்களிலும் இந்த வெள்ளத்தினால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் வேறு இடங்களுக்கு அகதிகளாக சென்றிருப்பதாக இன்று காலை மாவட்ட செயலாளருடன் பேசிய போது கூறியிருந்தார். ஆகவே அவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை எங்களுடைய பெரும்பாலானவர்கள் விவசாயிகளும் மீனவர்களுமாக காணப்படுகின்றார்கள். மாவட்ட செயலாளர்கள் அவர்களுக்கான ஏற்பாடுகளை உலனுணர்வு வழங்குகின்ற செயற்பாடுகளிலும் பிரதேசத்தில் இருக்கின்ற சமூக அமைப்புகளும் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதுபோன்றுதான் கிழக்கு மாகாண கடற்பரப்பிலே கடந்த காலங்களிலே இருந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் மீன் கொள்ளை, கடல் கொள்ளை என்று சொல்வார்கள். 2012 எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற எங்களுடைய ஆழ்கடல் மீனவர்களுடைய மீன்களை கொள்ளையடித்தார்கள். ஆனால் அப்போது இருந்த எங்களுடைய அரசியல்வாதிகள் இதை பற்றி ஒருபோதும் அவர்கள் கவனத்தில் எடுக்கவில்லை. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு எங்களோடு இருக்கின்ற மீன்பிடித்துறை அமைச்சரோடு பேசினோம், முப்படைகளோடு பேசினோம், அவர்களோடு பேசி அந்த மீன் கொள்ளையை நாங்கள் இப்போது முற்றுமுழுதாக நிறுத்தியிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர், அதுபோன்ற எங்களுடைய மீன்பிடி அமைச்சர், எங்களுடைய நாட்டினுடைய முற்படை எல்லோருக்கும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றிகளை தெரிவிக்க வேண்டி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் மட்டுமல்ல மீனவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த சபையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோன்றுதான் எங்களுடைய ஒலிவில் துறைமுகம் சம்பந்தமாக, அதாவது எங்களுடைய ஒலிவில் துறைமுகம் மீனவர்களினால் மிகவும் நேசிக்கப்படுகின்ற துறைமுகம். அம்பாறை மாவட்டத்திலே கரையோர பிரதேசங்களில் இருக்கின்ற 500 மேற்பட்ட பன்னாட்டு படகுகள் அந்த ஒலிவில்
துறைமுகத்தை
நம்பியவர்கள். கடந்த காலங்களிலே அந்த துறைமுகம் திட்டமிடப்படாது, அதாவது அந்த துறைமுகத்தை அவிடத்திலே அமைக்கலாம் என்று அதாவது அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யாமல் துறைமுகத்தை அமைத்தபடியினால் இன்று அந்த துறைமுகம் மூடப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் இந்த துறைமுகம் தொடர்பாக மிக நீண்ட பேச்சுவார்த்தைகளை நடத்திக் கொண்டிருக்கின்றது. ஜனாதிபதியோடு சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எதிர்காலத்திலே இந்த ஒலிவில் துறைமுகத்தை இந்த மீனவர்களுடைய பாவனைக்கு நாங்கள் கையளிப்பதற்கான ஏற்பாடுகள், அதுக்கான நிதி ஒதுக்கீடுகள் எங்களுக்கு தெரியும். இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த ஆழ்கடல் மீனவர்கள் பொதுவாக நவம்பர் டிசம்பர் மாதம் வருகின்ற போது எங்களுடைய கடல் கொந்தளிப்பாக காணப்படுகின்ற போது மிக நீண்ட தூரம் வாழைச்சேனை போன்ற பிரதேசங்களுக்கு அவர்களுடைய வள்ளங்களை பன்னாட்டு படகுகளை கொண்டு சேர்க்க வேண்டியிருக்கிறது. இதனால் அவர்கள் பெரும் நஷ்டத்தை எதிர்கொள்வதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய கிழக்கு மாகாணம் குறிப்பாக அம்பாறை மாவட்டம் கல்மை பிரதேசத்திலே ரேடியோ கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஒன்று அவசியமாக இருக்கிறது. ஏற்கனவே அந்த சிஸ்டம் அங்கு இருந்தது, அது பழுதடைந்ததனால் அதை அவர்கள் இப்போது வேறு இடங்களுக்கு மாற்றியிருக்கிறார்கள் அல்லது அதனை வேறு இடங்களில் திருத்தி பொருத்தியிருக்கிறார்களா என்ற கேள்வியும் அங்கு இருக்கின்றது. ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் அமைச்சர்களோடு பேசி இந்த அதாவது ரேடியோ கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை மீண்டும் எங்களது பிரதேசத்துக்கு நாங்கள் கொண்டு வருவதற்கு நாங்கள் சித்தமாக இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த மீன்பிடித்துறையிலே புதிய தொழில்நுட்பத்தை, டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை நாங்கள் புகுத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே இறால் வளர்ப்பு, அதுபோன்று கடல் அட்டை வளர்ப்பு, அதுபோன்று கடற்பாசி வளர்ப்பு, அலங்கார மீன் வளர்ப்பு, அலங்கார தாவர உற்பத்தி, அதுபோன்று ஃபிளட்டிங் கேஜ் மெதட் ஃபிஷிங், இப்படியான பல்வேறு திட்டங்களை நாங்கள் எதிர்காலத்திலே இந்த நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு அதற்கான நிதி ஒதுக்கீடுகளை செய்வதற்கு சித்தமாக இருக்கின்றோம். ஆகவே கடந்த காலங்களிலே குறிப்பாக கடல் தொடர்பான மீன் உற்பத்தி தொடர்பான விஷயங்களை கடந்த கால ஆட்சியாளர்கள்
எங்களுடைய
பெரும்பாலாக இருக்கின்ற நன்னீர் மீன் உற்பத்தி தொடர்பாக இவர்கள் எந்தவிதமான நடவடிக்கைகளையும் இவர்கள் மேற்கொள்ளவில்லை. ஆகவே எதிர்கட்சியினர்கள் குறை கூறுவது போன்று நாங்கள் எதிர்காலத்திலே நன்னீர் நீர்நிலைகளையும் பயன்படுத்தி இந்த நாட்டுக்கு தேவையான பெருமளவு மீன் உற்பத்தியை செய்வதற்கு நாங்கள் சித்தமாக இருக்கின்றோம் என்று கூறி